திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம். ஒன்றில் இருந்து 5வது வசனம் வரையும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1-5வது வசனம் வரை.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களுக்கு பொய்யரண்டு கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் விளப்படையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்து நீக்கிவிடுவேன்.
4வது வசனத்தில் பார்த்தோம்னா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு சொல்லி இங்கே வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு எழுதப்படுகிற பொழுது இங்கே எழுதுகிறதை நாங்கள் எபேசு சபைக்கு எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 4வது வசனம் வரையும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த சபை இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் அல்லாவிட்டால் செய்து வந்த காரியத்தை ஆண்டவர் நல்லது என்று சொல்லிவிட்டு 5வது 4வது வசனத்திலே அவர் தொடங்கிறார். ஆனாலும் ஒரு குறைவு இருக்கிறது, ஆனாலும் ஒரு காரியம் இருக்கிறது. உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த காரியத்தை இந்த நாட்களிலே நீ கொண்டிருக்கிறது இல்லையே. நீ ஆதியிலே செய்து கொண்டு வந்தவைகளை நீ இன்றைக்கு செய்யவில்லையே. இதுவரைக்கும் செய்த காரியம் இப்படி செய்தாய், ஆனால் இப்பொழுது நீ அப்படி செய்யவில்லை என்று சொல்லி அந்த 4வது அதிகாரத்தின் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இந்த நாளிலே இந்த ஆராதனையின் செய்தியின் தலை. எங்க முடிச்சுன்னா, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி 5வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்று சொல்லி நீ கண்டுபிடி. அநேகருக்கு நாம் விழுகிறது தெரிகிறது இல்ல, அநேகருக்கு நாம் தவறுகிறது தெரிகிறது அல்ல. நாம் இந்த நாளிலே இந்த நேரத்தில் எந்த இடத்துல நிற்கிறோம் என்று சொல்லியும் அநேகருக்கு தெரிகிறது இல்ல. உலக ரீதியிலும் கூட உலக பிரகாரமாக பார்த்தா இந்த தேசம் எப்படி போகிறது, இந்த தேசங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, இயற்கைகள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து கவனத்துக்கு எடுப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை பாருங்க. ஆனா வேதத்தில் என்ன சொல்லுகிறது, நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்று சொல்லி முதல்ல கண்டுபிடி. நாம எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, நாம் நல்லா இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் நல்லா இருக்கிறது, நம்முடைய ஊழியம் நல்லா இருக்கிறது, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவருடைய கேள்வி என்னன்னா, நீ எந்த இடத்துல விழுந்தாய், நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அநேகர் புதுதாய் வந்திருக்கிற நீங்கள் யோசிப்பீர்கள், என்ன இவர் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த இடத்துல தவறு செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு கொண்டாட விரும்புகிறவன் அல்லாவிட்டால் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிற வாழ்க்கையிலே அவன் எந்த இடத்திலே விழுந்தான், எந்த இடத்திலே அவன் கொலை செய்தான், எந்த இடத்திலே தேவனுக்கு விரோதமாக எழும்பினான் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்திலே நாம் மனம் திரும்புகிற பொழுதுதான் தேவனோடு திரும்ப ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்ணுக்கு பார்க்க போகிற சில வார்த்தைகளை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது, பயங்கரமான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல சபைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன தெரியுமா, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. நீ விழுந்த இடத்துல அதை கண்டுபிடித்து அதுல இருந்து விடுதலை பெற்று அதற்கு பிற்பாடு என்ன செய்ய வேண்டும், நீ அந்த நாள்ல என்ன செய்தியோ அதை திரும்பவும் செய். ஆரம்பத்தில் நீ தேவனோடு எப்படி இருந்தியோ அதை திரும்பவும் செய் என்று சொல்லி தேவன் சபைக்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால், நீ திரும்பி வரவேண்டிய இடத்துக்கு வராவிட்டால், அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நம்பாதவர்களா இருந்தாலும் சரி, தேவன் வந்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? விளக்கு தண்டை எடுத்து விடுவார். தேவன் சீக்கிரத்தில் வருகிறது உண்மைதான், அது மாற்ற முடியாதது ஒன்று. சரித்திரங்களையும் தேசங்களும் இயற்கைகளும் போகிற போக்கையும் வேகத்தையும் பார்த்தால் வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் வருவார் என்று சொல்லி. ஆச்சரியம் இதில் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த உலகம் முழுத்திலும் இயேசு வந்ததை நம்புகிறது, இயேசு வாழ்ந்ததை நம்புகிறது. ஏன் இயேசு திரும்ப வரப்போகிறதை நம்ப முடியாமல் இருக்கிறது? இயற்கையிலே ஆதாரங்கள் அடிக்கப்படுகிறது, இயேசு வந்தார், இயேசு வாழ்ந்தார் என்று சொல்லி. ஆனால் இயேசு திரும்பவுமாய் வருவார் என்பதை நம்ம உலகம் கஷ்டப்படுகிறது அல்லவா? இயேசு வந்ததுக்குரிய ஆதாரம், வாழ்ந்ததுக்குரிய ஆதாரம், வரப்போகிறதுக்குரிய அடையாளங்களும் கூட இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இயேசு வருகிறது வருகிறது தான், சபையானது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அது விழுந்த இடத்திலே இருந்து எழும்பி தேவனுடைய சமூகத்திலே நின்று அந்த நாள்ல செய்தது போல திரும்பவும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கிற பொழுதுதான் நாம் விழுந்த இடம் என்னவென்று சொல்லி நமக்கு புரியும். ஓடுகிற தண்ணியோடு ஓடிக்கொண்டே இருந்தால் நமக்கு எதுவும் விளங்காது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வர வர, ஒருவர் சொன்னார், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒரு மனிதன் வர வர, கடந்து வர வர, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஊத்துகள் தெரியும் என்று சொல்லி சொன்னார். இதுக்குத்தான் ஆராதனை, இதுக்குத்தான் தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டியதொண்டா இருக்கிறது. தேவனை நம்பாதவர்களுக்கு வாழ்க்கை எப்படித்தான் வாழ்ந்தாலும் அதுல அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்பவும் செய்வாயாக. ஏசாயா 17 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலுக்கு நாம் திரும்ப வருவோம். அதுக்கு முன்பதாக 7:17 வாசி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:10 வாசி.
உன் பிணமாய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாட்டுகளை நட்டாலும் அந்நிய தேசத்துக்கு கன்றுக்களை வைத்தாலும் பாற்காலத்திலே உன் நாட்கை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும்.
உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன் தெய்வத்தை நீ நினையாமல் போய்த்தாய். நீ தெய்வத்தை நினையாமல் போகிறதுனாலே பலன் என்ன தெரியுமா? உன் தெய்வத்தை நீ மறப்பதுனாலே பலன் என்ன தெரியுமா? அநேகருக்கு தேவனை மறந்ததே தெரியாது, தெய்வத்தை மறந்தது கூட அநேகருக்கு தெரியாது. தெய்வத்தோடு உறவாடுகிறது அநேகருக்கு தெரியாது. பதினோராவது வசனத்தை திரும்ப வாசிங்க.
பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும்.
நீ தெய்வத்தை மறந்து, நீ தெய்வத்தை மறந்து ஒரு காரியத்தை செய்யலாம், தோட்டத்தில் விதைக்கலாம், அது முளைவிடலாம், அது வளரலாம், ஆனாலும் அது அறுக்கிற காலத்திலே என்ன தெரியுமா, உனக்கு துக்கமாய் அது மாறும், அது உனக்கு பலன் கொடுக்காது. நீ தெய்வத்தை அதை வளர பண்ணுகிற பலனை உண்டு பண்ணுகிற தெய்வத்தை நீ மறந்து நடக்கிறாய் அல்லவா. உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சகராகிய தேவனை மறந்தாய். நீ உன்னை நீ இந்த நாளிலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, உன்னை நீ இந்த நாளிலே அழைச்சி பார்க்க வேண்டிய ஒரு நேரம், உன்னை நீ தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டிய ஒரு காலம், உன்னை நீ தேவ சமூகத்திலே நிறந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். இன்னைக்கு மரணம் வந்தா என்ன நடக்கும் சொல்லி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு சாவு வந்தா அங்காலே ஒரு சிலருக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கை, ஒரு சிலருக்கு மரணத்துக்கு பின்பாடு ஆவி உலாவி சுத்தி தெரியுதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. எல்லாரும் ஒவ்வொரு நம்பிக்கையை வைத்து சுட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருவர் சொன்னார் எப்படி தெரியுமா, மரணத்துக்கு பின்பாடு தான் சரியான வாழ்வு ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஒரு மனுஷன் மறிக்கிறான் சொன்னா இதுல ஒன்றும் இல்லையே, இதுல ஒரு காரியம் இல்லையே. தேவன் ஒரு மனிதனை உருவாக்கினால் அவன் திரும்ப தேவனிடத்திலே போய்த்தான் ஆக வேண்டும். உன் தெய்வத்தை நீ மறந்தாயப்பா, உன் சிருஷ்டிகரை நீ மறந்தாய், உன்னை உருவாக்கின தெய்வத்தை நீ மறந்தாய். அப்பப்போ தேவையான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போவதற்கு தெய்வம் கிடையாது. அப்பப்போ ஏனோ தான் சொல்லி குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கு தெய்வம் கிடையாது. ஆபத்து நாளிலே தேவனுடைய சன்னதிக்கு ஓடி போவதற்கு தெய்வம் கிடையாது. நீ தெய்வத்தை மறந்தால் நீ இடுகிற எந்த காரியத்திலும் தேவனுடைய கரம் இருக்காது. நீ தெய்வத்தை மறந்தால் தேவனோடு இருந்து எதையும் வாய்க்க பண்ண மாட்டார். உபாகமம் 32:18 வாசிங்க. உபாகமம் 32:18 வசனம்.
உன்னை ஜெபித்த கண்மலையை
ஜெனிப்பித்த
கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்த நிமித்தம் மனமடிவாகி அவளை புறக்கணித்து, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள்.
அவர்கள் உண்மை உள்ளாத பிள்ளைங்க பாருங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்ணிலே நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய், மறந்தாய், உன்னை உருவாக்கின தெய்வத்தை நீ மறந்தாய். தேவன் இதை பார்த்த பொழுது அவர் மனமடிவாகி பிள்ளைகளை மறந்தாரா? ஏன் தெரியுமா, நீ தெய்வத்தை மறந்துட்டாய், நீ தேவனை மறந்து விட்டாய், உன்னை உருவாக்கின தெய்வத்தை நீ புறக்கணித்து விட்டாய் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைப்பேன். தெய்வம் உனக்கு முகத்தை மறைப்பார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ ஜெனிப்பித்த தெய்வத்தை மறந்து விட்டாய். நீ உருவாக்கின இரட்சகரை நீ மறந்து விட்டாய். அனைத்து கிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன சமயம் ஒன்று சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த சமயம் ஒன்று சொல்லி. எப்பங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா பல வருஷம் ஆயிட்டு. நான் இந்த சமயம் ஆனா ஆலயத்துக்கு போறதில்லை, நான் இந்த காரியம் ஆனா ஆலயத்துக்கு போறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உலகத்திலே அதுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? தெய்வம் உன் தேவைக்கு மாத்திரம் அல்ல, தெய்வம் உனக்கு தேவையான நேரத்துக்கு மாத்திரம் அல்ல. நீ தெய்வத்தை மறக்க கூடாது. உன்னை ஜெனிப்பித்த ஆண்டவரை நீ மறக்க கூடாது. உன்னை உருவாக்கிய தேவனை நீ மறக்க கூடாது. நீ மறந்தால் அவர் உன்னை மறப்பார். நீ மறந்தால் அவர் அவருடைய முகத்தை திருப்புவார். நீ மறந்தால் அவர் பிள்ளைகளை மறப்பார். காலகாலம் ஆலயத்துக்கு போவது கிடையாது, காலகாலம் சபைகளுக்கு போறது கிடையாது, காலகாலம் தெய்வத்தை நோக்குவது கிடையாது. ஆபத்து காலத்தில் நீ திரும்பி நின்று புலம்புகிறதுல பிரயோசனம் கிடையாது ஐயா. பணம் இருக்கிற பொழுது தெய்வம் தேவையில்லை, பட்டம் இருக்கிற பொழுது தெய்வம் தேவையில்லை, அந்தஸ்து இருக்கிற பொழுது தெய்வம் தேவையில்லை. தெய்வத்தை நீ மறந்தால், வேதம் சொன்ன முதல் வார்த்தை, நீ செய்கிற எந்த காரியத்திலும் அதனுடைய முடிவு கண்ணீரும் வேதனையுமாய் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய கரத்தில் பணம் இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய கரத்தில் பட்ட படிப்பு இருக்கலாம், ஆனால் அதுவும் உன்னை கைவிடுகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திலே தான் தெய்வம் 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 என்ற நேரம் உருவாகும். நீ தெய்வத்தை மறந்தால் தெய்வம் உன்னை மறப்பார். ஓசியா 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆயிரத்தி 52வது பக்கம் 6வது வசனத்தை வாசிங்க.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியானாயிராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையினாலே உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். இது வேதம், இது சத்தியம், இது மாறாதது. நீ தேவனை மறந்தால் தேவன் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். அநேகருடைய கேள்வி, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி, என் பிள்ளை என் குடும்பம் ஏன் இப்படி வாழ வேண்டும், ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நேரிட வேண்டும்? பதில் உன்னுடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறது, பதில் உன்னிடத்திலே அமர்ந்திருக்கிறது. நீ தெய்வத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். நீ தேவனை தேடுவதை விட்டுவிட்டால் நான் உன் பிள்ளைகளை கைவிடுவேன். இதுதான் வேதத்தின் வார்த்தைகள். உன் தேவனை நீ மறந்து விடாதே, உன்னை உருவாக்கிய தெய்வத்தை நீ மறந்து விடாத, உன்னை உருவாக்கின தேவனை நீ மறந்து விடாத. ஒரு சிலர் தாய் தகப்பனுக்காக வேண்டி ஆலயத்துக்கு போவார்கள், ஒரு சிலர் உறவினர்களுக்காக வேண்டி ஆலயத்துக்கு போவார்கள், ஒரு சிலர் மற்றவர்களுக்காக வேண்டி ஆலயத்துக்கு போவார்கள். ஆனால் உனக்கு ஒரு நேரம் வரும், உனக்கு ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் நீ புலம்ப வேண்டிய ஒரு நேரம் உருவாகும். எந்த மனிதனும் தைரியமாய் சொல்லாதிருப்பானாக, இப்படி ஒரு நேர காலத்துக்குள்ளே நான் கடந்து வரமாட்டேன் என்று சொல்லி. இன்றைக்கு இருக்கிற பணத்தின் காரியத்திலே நாம் அதை சொல்லாமல் இருப்போமாக. எந்த பணமாய் இருந்தாலும் சரி, அவனும் ஒரு காலத்துக்கு இறங்க வேண்டிய ஒரு நேரம் உருவாகும் என்பதை மறந்து விடாது. இந்த உலகத்திலே எத்தனையோ பணத்தை அள்ளி வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தற்கொலையிலே மாளுகிறார்கள். ஐயா, பணம் இருக்கிறவன் தற்கொலையிலே சாக வேண்டிய அவசியம் கிடையாதே, ஏன் அவன் மறிக்க வேண்டும்? அந்தஸ்து இருக்கிறது, நட்சத்திரங்களாக மினுங்கி எழும்புகிறார்கள், திடீரென்று மறைத்து விடுகிறார்கள். என்ன தற்கொலை! உன் தெய்வத்தை நீ மறந்து விடாதே. இன்றைக்கு நட்சத்திரங்களாக பறக்கிறவர்களுக்கு ஆலயமும் தெரியாது, தெய்வமும் தெரியாது. ஆனால் நீ தேவனை மறந்தார், உன் தேவன் உன்னை மறப்பார். உன்னை மறந்தது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளையும் மறப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. இதை கேள்விப்பட்டது பின்பும் நீ அதை செய்வாய் என்று சொன்னால், உன்னுடைய சரீரத்துக்குள்ளே நான் இருப்பதற்கு விரும்பவில்லை. ஏமல்லை சொல்லுவார்கள் இப்படித்தான், உன்னுடைய சரீரத்துக்குள்ளே நான் இருக்க விரும்பவில்லை என்றுவாங்க. அதுக்கு சில காரணங்களை வைத்து தேவனை மறந்து விடாதே. 13வது ஓசியா 13:6 வாசிங்கள். ஐந்திலிருந்து வாசிங்க, அப்படியே 9 வரை.
நான் உன்னை மகா வறட்சியான தேசமாய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சனால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள்.
அதனால் அவரை மறந்தார்கள்.
ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழியறையை பதிவிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஷ்டவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு.
எனக்கு இந்த பகுதியில் பிடித்துக் கொண்டது 9வது வசனத்தின் கீழ்ப்பகுதி என்ன தெரியுமா? ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டப்பா. நீ என்னை மறந்தாய், நீ என்னை கைவிட்டாய், நீ என்னை தேடவில்லை, ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? உனக்கு சகாயம் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இருந்து மேய்ச்சல் எல்லாரும் திருப்தியானாங்க இல்லையா? அநேகருக்கு என்ன தெரியுமா, தெய்வம் நம்முடைய தேவைகளை சந்தித்து விட்டா, நாம் அந்த தேவை இருக்கிற நேரத்தில் தெய்வத்தை தேடுகிறது போல அதுக்கு பிற்பாடு தேட மாட்டோம். ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கை ஆட்டி படைக்குது என்று சொல்லி சொன்னா, அந்த தேவை தெய்வம் சந்திக்கும் வரைக்கும் தெய்வத்தை நாம் நோக்குகிறது போல அதற்கு பிற்பாடு நாம் செய்ய மாட்டோம். இங்க அவங்க அப்படித்தான் செய்துட்டாங்க இல்லையா? நல்லா மேய்ந்துட்டாங்க, அதற்கு பிறகு தெய்வத்தை மறந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற, சரி, ஆனாலும் சகாயம் இடத்திலே இருக்கிறது. இஸ்ரவேலே, சகாயம் இடத்திலே இருக்கிறது. நீ தெய்வத்தை மறந்து விடாதே, தெய்வம் உன்னை மறந்து விடுவார். நீதிமொழிகள் 1:25 வாசிங்கள். நீதிமொழிகள் 1:25.
என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்.
அப்படி தொடர்ந்து வாசிங்க.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாரியம் பண்ணுவேன்.
கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க, நீங்க ஆண்டவருடைய ஆலோசனையெல்லாம் என்ன செய்துட்டீங்க? நகைத்து தள்ளி விட்டுட்டீங்க. தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள், அதை கேட்டுக்கொள், அதை பிடித்துக்கொள். கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தில் ஆகியா நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடி பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுவார். தேவன் என்ன செய்வாராம்? நீங்க அவருக்கு செய்தது போல தேவன் உங்களுக்கு புத்தி சொல்ல நீங்க என்ன செய்தீங்க? அவருக்கு அதை வெறுத்தீங்க. தேவன் கடிந்து கொண்டார், அதை நீங்கள் வெறுத்தீங்க. ஆனா வெறுக்கிற பொழுது என்ன செய்கிறார் தேவன்? அடுத்த வசனத்தில் நானும் உங்களுக்கு அதையே செய்வேன். 27 வசனம் வாசிங்க.
நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரும் போதும், நெருக்கம் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன்.
பாத்தீங்களா, நீங்க விரும்பாத காரியம் திரும்பவும் வரும். நாம நினைக்க கூடாது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு இருக்கும் சொல்லி. நாளைக்கு சுனாமி வராது என்பதற்கு யார் கரண்டி பண்ண முடியும்? நாளைக்கு பூகம்பம் இங்க வராது என்பதற்கு யார் கரண்டி பண்ண முடியும்? நாளைக்கு சுழல் காட்டு இங்க வராது என்பதற்கு யார் கரண்டி பண்ண முடியும்? ஆண்டவரே, நீங்கள் விரும்பாதது, நீங்கள் எனக்கு வரக்கூடாது காரியம் உங்களுக்கு வரும். அப்பொழுது அவர் பேசாம இருப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய புத்தி, அவருடைய ஞானம், அவருடைய ஆலோசனை நீங்க என்ன செய்தீங்க? தள்ளி விட்டீங்க, கேட்காம போனீங்க. இன்னைக்கு அநேகருக்கு நல்ல காரியம் சொன்னா, நல்ல காரியத்தை சொல்லி இப்படி நடந்து சொல்லி சொன்னா கேட்க விருப்பம் இருக்காது. ஆனால் பலாக்காரமாக அந்த காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல போகிற நேரங்கள் உனக்கு உருவாகும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 28
அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
இங்க பாருங்க, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி என்ன செய்வார்கள்? கூப்பிடுவார்கள், ஆனா பதில் கிடையாது. நீ புலம்பு புலம்புண்டு புலம்புவாய், ஆனால் பதில் கிடையாது. நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாய், ஆனால் பதில் கிடையாது. ஏன்? தேவன் உனக்கு முதல்லயே சொன்னார் இல்லையா? தேவன் உனக்கு முதல்லயே சொன்னார் இல்லையா? ஆலோசனை கொடுத்தாரா இல்லையா? அதை கேட்க வேண்டியதுதானே. இன்றைக்கு பிரசங்க பண்ணுகிற பிரசங்கங்களும் அநேகருக்கு திருப்தியா இருக்காது பாருங்க. ஆனா ஒரு காலம் வரும்பொழுது ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீ நினைவு கொண்டிருக்கலாம். அப்பொழுது அதிகாலையிலே தேடுவார்கள். இப்பொழுது அதிகாலையிலே தேடுவது நமக்கு தெரியாத காரியம், ஆனால் அப்பொழுது அதிகாலையிலே தேடுவோம். அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? பதிலை காணவில்லையே. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களுக்கும், இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நம்மளை உலாவடிக்கிற காரியங்களுக்கும் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஆனா எல்லாம் கடந்து சென்ற பின் நாம் அதே வண்ணமாய் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா?
அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள்.
அறிவை வெறுத்து விட்டார்கள், தெய்வத்துக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கு ஜனங்கள் ஜனத்துக்கு பயப்படுகிறார்கள், இன்றைக்கு ஜனங்கள் சட்டத்துக்கு பயப்படுகிறார்கள், இன்றைக்கு ஜனங்கள் பயப்படக்கூடாத எல்லாத்துக்கும் பயப்படுறார்கள். ஆனால் தேவ பயம் எங்கே? தேவ பயம் எங்கே? தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லி இடத்துல பார்க்க. 30
என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடர் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசனம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என்னை கேட்கிறவன் எவனோ, என்னை தேடுகிறவன் எவனோ, அவன் ஒரு அமைதியுள்ள ஒரு ஜீவனம் பண்ணி தேவனோடு இருப்பானுங்க. அப்படி இல்லை என்று சொன்ன அவருடைய ஆலோசனை, அவருடைய புத்திமதியை தள்ளிவிட்டு அவரை மறைக்கிறவனை தேவன் மறைப்பார். தேவன் மறைப்பார். இது மாற்ற முடியாதது ஒன்று, இதை மாற்ற முடியாதது ஒன்று. நல்லது செய்துவிட்டால் தெய்வம் உன்னிடத்திலே வந்து விடுவார் என்று சொல்லி கனவுல நினைத்து விடாது. இது ஒரு 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 உலகத்திலே வாழுகிற ஒரு குரூப்பினுடைய நம்பிக்கை. நல்லது செய்துட்டோம் என்று சொல்லிச்சுன்னா தேவன் பாய்ந்து விழிந்து என்னிடத்திலே வந்து விடுவார் என்று சொல்லி. தெய்வத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. அதுதான் நீதி. அவரும் அதை மீற முடியாது. ஏன் தெரியுமா? அவர் தான் அதை உருவாக்கினார். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் எல்லாம் நடத்தி தீர்வாரியுடைய, வேறு எதுவும் கிடையாது. நீ செய்யறதெல்லாம் செய்து போட்டு நாலு நன்மை செய்துட்டால் தேவன் ஓடி வந்து உனக்கு பக்கத்தில் நிற்பார் என்பதை மறந்துவிடு. அது ஆதி காலத்திலே உரைக்கப்பட்ட சில வார்த்தைகள். அது அந்த நாட்களிலே உனக்கு உன்னுடைய தெய்வ பயத்துக்கு உன்னை வளர்த்தி எடுப்பதற்கு சிலர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனா அது இந்த நாட்களிலே உனக்கு சரியாகும் சொல்லி அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிச்சுனா எல்லாரும் இதை செய்துட்டு போயிடலாமே. உனக்கு நெச்ச நேரம் நெச்ச மாதிரி நடந்து போட்டு நாளைக்கு நாலு பேருக்கு நன்மை செய்துட்டு போனா தெய்வம் உன்னிட்டே பக்கத்தில் வந்து இருந்துருவாரு. இதை செய்யலாமே, இதை செய்துட்டு போயிடலாமே. எல்லாரும் நீ தெய்வத்தை மறந்தால் தேவன் உன்னை மறப்பார். ஓசியா எட்டாவது
இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயம்.
ஏசாயா 30வது பாருங்க. ஏசாயா 30 ஏசாயா 30 9 வாசிங்க.
இவர்கள் கலவமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள்.
கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதுள்ளாத புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய வேதத்தை கேட்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை பாருங்க. தேவனுடைய வேதத்தின்படி வாழ்வதற்கும் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய மாதிரி எல்லா வார்த்தைகளும் இல்லை பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய மாதிரி இந்த வேதத்தில் எல்லாம் எழுதப்படவில்லை. அது கஷ்டமாக இருக்கிறது. வேதத்தை கேட்க நமக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? வேதத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? வேதத்தை கேட்க இவர்கள் மறந்தார்கள். வேதத்தை நம்ப இவர்கள் மறந்தார்கள். ஒரு சில காலகட்டத்திற்கு வேதம் நல்லா இருக்கும், வேதத்தை வாசிக்க அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் கழிந்ததும் பின்பு அது உன்னோடு பேசும். அது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியங்களை சரிப்படுத்தும். அது நமக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? இப்ப திருப்பி ஓசியா 8வது அதிகாரத்திற்கு. ஓசியா 8:12 வாசிங்க.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
வேதத்தின் மகத்துவங்களை தேவன் என்ன செய்தாராம்? நமக்கு எழுதி கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தாங்க? இதை அந்நிய காரியமாக எண்ணிவிட்டார்கள். ஏனோ தானோ என்று சொல்லி எண்ணிவிட்டார்கள். தேவன் உனக்கும் எனக்கும் வேதத்தை கரத்திலே கொடுத்த பொழுது நாம என்ன செய்துட்டோம்? இதை அந்நிய காரியமாக எண்ணிவிட்டோம். அநேகர் கொண்டு போகக்கூடாத காரியம் எல்லாம் கையில் கொண்டு போவார்கள். வாழ்க்கைக்கு அசிங்கமானவைகள் எல்லாம் கையில் கொண்டு போவார்கள். ஆனா சேர்ச்சிக்கு வரைக்கும் வேதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா பரிதாபத்துக்குரிய நிலைமை ஐயா. உன்ன மாதிரி பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன் கிடைக்கும் நல்லதை செய்ய சொல்லி சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா உன்னோட வாழ்க்கையை எடுத்து கொஞ்சம் பா, தெய்வம் உனக்கும் எனக்கும் நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இதை நம்முடைய கரத்திலே தந்திருக்க நாம என்ன செய்கிறோம்? அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விதத்திலே வளர்ப்பது கிடையாது. அநேக பெற்றோர் இந்த காரியத்திலே தவறுகிறார்கள். அநேகர் வேதத்தை நீ மறந்தாய். இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க உலகத்தில். எல்லாருடைய கையிலையும் வேதம் இருக்கிறதா? வேதத்தை வாசிச்சா தெரியும், வேதம் உனக்கு வாசிக்கத்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. வேதத்தை வாசித்து விட்டு நல்லதா கூடாதாண்டு கதைக்கிறது அது அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறது, வாசிக்கப்படக்கூடாத புத்தகங்கள் இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறார்கள், அருமையாக வாசிக்கிறார்கள். வாசித்த அதே புத்தகத்தை புத்தகத்தை போலவே மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனா அண்ணன் இதை வாசிங்க, நல்ல காரியம் இருக்குன்னு உங்க வாழ்க்கைக்கு பிரயோசனமா இருக்கும், ஒரு காலத்தில் இது உனக்கு நன்மையாக மாறலாம் என்ன, வாசின்ன வாசின்ன வாசின்னு என்று சொல்லி கத்தினா விஷமாக தோன்றுகிறது பலர் இருக்கு. ஆனா நீ இதுவரைக்கும் வாசித்த புத்தகங்கள் உனக்கு செய்த நன்மை என்ன சொல்லி எனக்கு ஒன்று சொல்ல முடியுமா? அமெரிக்கா தேசத்திலே ஒரு படத்தில் எப்படி பேங்க் கொள்ளி அடித்தார்களோ அதே வண்ணமாக அமெரிக்கா தேசத்திலே பேங்க் கொள்ளி அடித்தார்களா? எப்படி இந்த இடம் வந்தது? இந்த படத்தை பார்த்தோம், அப்படியே செய்தோம். இன்னைக்கு நடக்கக்கூடாத கொலைகள் எல்லாம் ஏமன் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வீடியோ ஸ்பீல் என்று சொல்லி இன்னைக்கு வருகிற அநேக வீடியோ ஸ்பீல்களை அரசாங்கமே தடை செய்கிறது. இதனால பிள்ளைகளுடைய மைண்ட் அதுக்குள்ளே போய் அவர்கள் அப்படியே ஆகிறார்களா? வேதத்தை நீ என்ன காரியமா எண்ணிட்டா? அந்நிய காரியமாக எண்ணிவிட்டா? அந்நிய காரியம். அந்த வசனத்தை திருப்பி இருக்க வாசிங்க, 8:12.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
வேதத்தின் மகத்துவங்கள் ஐயா, மகத்துவம் என்ன தெரியுமா? மகத்துவம் வார்த்தையிலேயே அதை புரியுது இல்லையா? அதை எழுதி உன் கையில கொடுக்க நீ என்ன செய்கிறாய்? அதை அந்நிய காரியமாக எண்ணிவிட்டாய். என்ன பரிதாபம்! எரேமியா 6:10 வாசிங்க. எரேமியா 6:10.
கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரிய.
6:10 வாசிக்கிறீங்க. எரேமியா 6:10 வசனம் வாசிங்க.
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்? அவருடைய செவி விருத்த தேசனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக தோன்றுகிறதா? தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு நிந்தையாக விசனமாயிருக்கிறது. அநேகருக்கு வேத வார்த்தை அவருடைய வாழ்க்கையை தொடுகிற பொழுது அது விசனமாக மாறுகிறது. தேவ வார்த்தை அனைவருடைய வாழ்க்கையை அது தொடுகிற பொழுது கஷ்டமாக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அகற்ற விரும்புகிற பொழுது அது நமக்கு விசனமாக தோன்றுகிறது. எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் தேவனுடைய வார்த்தை எனக்கு வருகிற பொழுது, வார்த்தை என்னை சந்திக்கிற பொழுது அது நமக்கு விசனமாக தோன்ற பார்க்குது இல்லையா? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு கேட்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? யாராவது உன்னை தீமை செய்ய சொல்லி சொன்னானா? யாராவது நீ ஏதாவது தீமையாக நடந்து கொள்ளு சொன்னானா? இல்லையே. நல்லதை செய்வதற்கு இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஓசியா 6 அதிகாரத்துக்கு திருப்புங்கள். ஓசியா 6
எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது.
உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? தேவனுடைய பக்தி எப்படி இருக்கிறது? தேவன் மீது நீ வைத்திருக்கிற பக்தி எப்படி இருக்கிறது? பணிக்கு சமமாக தேவன் உன்னுடைய என்னுடைய பக்தியை எண்ணுகிறார் ஐயா. உன்னுடைய பக்தி எவ்வளவுக்கு? உன் பக்தி தேவனுக்கு முன்பாக பணியை போல இருக்கிறது. அது உருகி போகிறது ஐயா. பக்தி போல தெரிகிறது. அது பக்தி போல இருக்கிறது. ஆனால் எல்லாம் எப்படி போகிறது? உருகி போகிறது ஐயா. கிறிஸ்டியனா இருக்கிறபடினால பெரிய கிரஸ் இதுல வச்சுக் கொண்டு நிற்பதுனால நான் கிறிஸ்தவன் கிடையாது. அது பக்திக்கு அடையாளமான ஒரு காரியம். ஆனால் அந்த பக்தி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? பனியை போல உருகி போகிறது ஐயா. இன்றைக்கு பக்திமான்கள் அநேகர் என் தேசத்திலே, இந்த உலகத்திலே பக்திமான்கள் அநேகர். ஆனால் இந்த பக்தி தெய்வத்தை மறந்து பக்தியை உன் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதுல உனக்கும் பிரயோசனம் இல்லை, என் தெய்வத்திற்கும் பிரயோசனம் இல்லையா? இன்றைக்கு பக்தியின் அடிப்படையில் நாம் அநேக காரியத்தை செய்கிறோம். ஆனா தெய்வத்தை மறந்து விட்டோம். இன்னைக்கு சமயத்தின் அடிப்படையில் அநேகர் அநேக காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் தெய்வத்தை மறந்து விட்டார்கள். நான் அல்லாவிட்டால் வேதத்திலே இதுவரைக்கும் மறித்தவர்கள், அல்லாவிட்டால் இன்றைக்கும் மறித்தவர்கள் மதத்திற்காக வேண்டி நான் மறிக்க போறது கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன் பாருங்க, மதத்துக்காக வேண்டி மறிக்க போறது கிடையாது. ஒருவேளை தெய்வனுக்காக வேண்டி மறிப்பதுன்னு சொன்னா நான் மறிப்பேன். ஐயா, இன்றைக்கும் உலகத்திலே எத்தனை மதங்கள் உருவாகி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இன்றைக்கும் எத்தனை மதம் உங்களுக்கு தெரியாத மதம் இன்றைக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்முடைய தேசத்திலிருந்து இங்க வருகிறது, இங்க இருந்து அங்க இருக்கிறவர்களுக்கு தொடர்பு எப்படி தெரியுமா? அவருடைய தாய் தப்பன் அங்க இருந்தா என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க ஆலயத்துக்கு போவாங்க, அவங்க அங்க போயிட்டு ஆண்டபடி ஆண்டு வந்து போவாங்க. இங்க மகன் எங்க நிக்கிறார் தெரியுமா? மகள் எங்க நிக்கிறா தெரியுமா? அவங்களோட குடும்பம் இங்க என்ன செய்யுது தெரியுமா? அங்க அவங்க என்ன செய்யறாங்க? போயிட்டு தெய்வமே தெய்வமே சொல்லி சொன்ன நீங்க தலைகளா நின்று என்ன சொல்லி சொன்னா தெய்வம் உனக்கு என்னையா செய்கிறது? ஏன் சொன்னா வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஆண்டி வேண்டலாம், ஆனா நீங்க செய்யறதுக்கு நீங்க தான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க செய்யறது அவங்க தான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க செய்கிற வேண்டுதல்னால நீங்க எதுவும் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமர் 2:24 வாசிங்க. ரோமர் 2:24
எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது.
உங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக என்ன நடக்கிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? நீ வேதத்தை மறந்து, நீ தேவனை மறந்து நீ நடப்பதினாலே என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நீ தெய்வத்திற்கு அலட்சியத்தை உண்டு பண்ண வேண்டிச்சுன்னா தேவன் உன்னை கேட்காம விடவே மாட்டார். தேவனுடைய நாமத்தை நீ அலட்சியம் பண்ணுவதற்கு காரணமா இருப்பாய் என்று சொல்லி சொன்னா இன்னைக்கு அநேகர் ஒருவேளை தேவன் சொல்ற நீ அறியாமல் செய்கிற காரியத்தை அதை விடு, ஆனா நீ அறிந்ததும் பின்பும் நீ செய்வாய் என்று சொல்லி சொன்னா தேவன் விட மாட்டார். இந்த உலகத்தில் ஏராளமான ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தெய்வத்தை அறியாமல் அவர்கள் செய்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்வார். ஆனா நீ தெய்வத்தை அறிந்ததும் பின்பும் நீ தேவனுடைய நாமத்தை அலட்சியம் பண்ணுவாய் என்று சொல்லி சொன்னார் தேவன் உன்னை விடவே மாட்டார். தேவன் உன்னை விடவே மாட்டார். எரேமியா 3 திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 3 3:10 வாசிங்க.
இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரியாய் துரோகி கள்ளத்தனமாய் மறந்திருந்தாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
இங்கு மனம் திரும்புதல், ஒரு விதமான மனம் திரும்புதல் இங்கு பார்க்கக்கூடிய இருக்கு இல்லையா? அரவாசி மனம் திரும்புதல், கள்ளத்தனமான மனம் திரும்புதல், மனம் திரும்புதலை போல நடந்து கொள்றது, அரவாசி மனம் திரும்புதல் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே செல்லுபடியாகாத காரியம். நீ திரும்பினா திரும்பு, இல்லையோ அப்படியே நட. அரவாசி மனம் திரும்புதல் எதுவுமே கிடையாது. என்ன தெரியுமா? தெய்வத்திற்கு அவண்டி வாழ்வோம் சொல்லி நாம முடிவெடுக்கிறது, எடுத்த பின்பும் பழைய காரியத்தையே நீ செய்து கொண்டு இருந்து என்று சொல்லி சொன்ன இது கள்ளத்தனமான மனம் திரும்புது. நீ தேவனுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி இப்படி வாழ்ந்தனப்பா, ஆனா இந்தியோட இந்த வாழ்க்கை நிக்கட்டுக்கும், என் வாழ்க்கையை பார்க்கிறப்படுது எனக்கு வெக்கமா இருக்கிறது ஆண்டவரே, இந்த வாழ்க்கை இதோட இருக்கட்டுக்கும் என்று சொல்லி நீ ஒரு காலை எடுத்து வைத்து நடக்கிற பொழுது நீ மனம் திரும்புகிறாய் என்பது அர்த்தம். அப்படி மனம் திரும்பின பிற்பாடு நீ அதற்கு முற்பாடு செய்த அதே காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வாய் என்று சொல்லி சொன்னா இது கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்பதை மறந்து விடாது. இதுல பிரயோசனம் இல்லை, உனக்கு பிரயோசனம் கிடையாது, உனக்கு பிரயோசனமே கிடையாது. நான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வானேன், சொல்றதெல்லாம் பொய், எடுக்கிறதெல்லாம் களவு, குடிக்கிறதெல்லாம் அது எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வந்து ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேணாப்பா, இந்த வாழ்க்கை இப்படி வாழ எனக்கு விருப்பம் இல்லை சொல்லி நீ சொன்னா அதற்கு பேர் மனம் திரும்புதல். திரும்பி வந்துட்டு இடைக்கிட என்ன செய்கிறோம், களவெடுக்க பார்க்கிறோம், அல்லாவிட்டால் பொய் சொல்ல பார்க்கிறோம், இல்லாவிட்டால் தகாதவைகளை செய்ய பார்க்கிறோம். அது கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்பதை மறந்து விடாது. நீ மனம் திரும்பினால் தேவனுக்கு முன்பாக சரியாய் மனம் திரும்ப. நீ வேதத்தை மறந்தாயா? நீ வேதத்தை விட்டுவிட்டாயா? நீ தெய்வத்தை விட்டுவிட்டாயா? நீ தெய்வத்தை மறந்து விட்டாயா? எலும்பு எங்கு நீ விழுந்தாய் என்பதை கண்டுபிடித்து
அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள்.
இங்க பாருங்க, காட்டின நாம என்ன செய்தோம் தேவனுக்கு விரோதமாக? அவர் முகத்தை பார்க்கலாம், என்னுடைய பிள்ளைகள் என் ஜனம் அவங்க முகத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி வருகிற பொழுது நாம் என்ன செய்தோம் தெரியுமா? எங்களுடைய முதுகை அவருக்கு காட்டினோமா? முதுகை நாம் அவருக்கு காட்டினோம். ஆபத்து நாட்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீ தேவனுக்கு முதுகை காட்டினாய், தேவன் முதுகை காட்டுவது நியாயம்தானே? நியாயம்தானே? நீ தேவனுக்கு முதுகை காட்டினாய், இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க, அது நல்லா இருக்கு. அந்த வசனம் வாசிங்க.
நீ எனக்கு உண்டு பண்ணின,
நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள்
எங்கே?
வாசிங்க.
உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே உன் பட்டணங்களை இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி.
பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, தேவனுக்கு முதுகை காட்டிட்டு இவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க? தேவனுக்கு முதுகை காட்டிட்டு ஏதோ மேல எல்லாம் நம்பிக்கை வைத்துட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் என்ன நீ மறந்துட்டு நீ நம்பின தேவர்கள் எல்லாம் இப்ப எங்க? ஐயா எங்க? ஆபத்து நாட்கள் நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிறது சரி, தேவன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்க வருவேன், உன்னை காப்பாற்றுவேன், எது நடந்தாலும் நீ பயப்படாது என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நீ தேவனுக்கு முதுகை காட்டிவிட்டு, தேவன் உன்னை பார்க்க வரும் பொழுது அவனுடைய முதுகை காட்டிவிட்டு, உன் ஆபத்து நாளிலே தேவனுடைய முகத்தை பார்க்க நீ யோசிப்பது சரியா? அது சரியா? ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இறுதியோமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது.
இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? வாயினால தேவனை துதிக்கிறாங்க. தெய்வம் நீ நல்லவர், தெய்வம் நீர்தாப்பா நல்லவர், உண்மை விட்டா வேறு ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லி பக்திமான்கள் பேசுகிறது. இப்படித்தான் பக்திமான்கள் அருமையாக பேசுவார்கள். தாங்கள் தெய்வத்துக்கு பக்கத்தில் நிற்கிற ஆட்களை போல பேசுவார்கள் பக்திமான்கள். இப்படித்தான் நிற்பார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக பக்திமான்களாக காட்டுவதற்கு எனக்கும் தெரியும். மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு கண்ண நேரம் தேவையில்லை. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? அவர்கள் வார்த்தைகளாலே சொல்லி இருதயத்தில் எங்க நிற்கிறாங்க? தூர நிற்கிறாங்க. தேவனுக்கு தூர நிற்கிறாங்க. யாரு? பக்திமான்கள். அவர்கள் வார்த்தையினால நல்லா பேசுகிறார்கள். இருதயத்திலே நீ எங்கே நிற்கிறாய்? உன்னுடைய இருதயத்திலே தேவன் எங்கே இருக்கிறார்? உன்னுடைய இருதயத்தில் ஏந்தனி ஆண்டுச்சுனா நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் எங்க இருக்கு? இங்க. நீங்களே அந்த ஆலயம் என்றார் ஆண்டவர். சொல்றாரு, வார்த்தையினால பேசுறீங்கப்பா, ஆனா இருதயத்தில் நீங்க எங்க நிக்கிறீங்க? தூர நிக்கிறீங்க, தூர நிக்கிறீங்க. ஆனா கேட்டா நம்முடைய கதைக்கு அளவில்லை. நம்முடைய பக்திக்குரிய அளவு, நம்முடைய பக்திக்குரிய கதை, நாம தெய்வத்தை அப்படியே திருஷ்டாந்தமா காண்பித்து விடுவோம் இல்லையா? ஆனா தேவன் கேட்கிறார், சரி நீ வார்த்தையினால என்னை குறித்து சொல்லுகிற காரியங்கள் சரி, ஆனா நீ இருதயத்தில் எங்க நிற்கிறாய், எங்க நிற்கிறாய்? வேதத்தை கேட்க விருப்பம் இல்ல, வேதத்தின்படி நடக்க விருப்பம் இல்ல, தெய்வத்தை மறந்து விட்டாய். ஆனா பக்தி மான்கள் அல்லவா நாங்கள், பக்தி மான்கள் அல்லவா. வருஷா என்ன, எத்தனை வருஷமாக நாங்கள் இப்படி ஒரு பக்தி மான்கள் குடும்பத்தில் இருக்கிறோம். நாங்க பக்தி மான்கள் ஐயா. ஐயா நீ எத்தனை வருஷம் பக்தி மான குடும்பத்தில் நின்றியோ இல்லையோ, உனக்கு முன்பாக இருந்த அந்த பக்தி மான்களும் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கத்தான் வேணும், நீயும் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கத்தான் வேணும். பக்தி மான்களுக்கு அங்க பலன் நியாய தீர்ப்பு கிடையாது. தேவனுடைய பிள்ளை யார் இல்லை என்பதுதான் தேவனுக்கு முக்கியமானது. இன்னைக்கு ஏராளமான பக்தி மான்களை சந்தித்து போயிடலாம். இன்னைக்கு உலகம் முழுத்தலும் பக்தி மான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறது எவ்வளவோ காரியங்கள் இல்லையா, நல்லதை செய்கிறார்கள். எல்லாருக்கும் ஏதோ தங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் பக்தி மான்கள். ஆனால் இருதயத்திலே தேவன் எப்படி இருக்கிறார், இருதயத்திலே எப்படி இருக்கிறார்? சில பேர் இன்னைக்கு ஒரு ஒரு பாட்டு வந்து கேட்டேன், பாடிக்கிறாரு, நீ வெளியில செய்து போட்டு சேர்த்துக்க போகல மாத்திரம் செய்யக்கூடாது வர்ற இந்த ஷூஸ் கலட்டிட்டு போற மாதிரி வெளியில ஷூவை காட்டிட்டு சில பேர் வருவாங்க ஆளுக்கு. நல்லது சீரண்டா செய்யட்டீங்க எல்லாரும், ஷூவை காட்டி விட்டுட்டு உள்ளா வழியில ஷூ தானையா போடுற, விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி. சில காரியங்களை நாம வழியில பயப்படாம செய்வோம், ஆனா ஆலயத்துக்குள்ள வரைக்கும் நாம அதை செய்ய மாட்டோம். அது என்னத்தை குறிக்க தெரியுமா, பக்தியை குறிக்கிறது இல்லையா, நம்ம பக்தி, தேவ பக்தி. ஆனா தேவன் உனக்குள்ள இருக்கிறாரா, உன் இருதயம் தேவனோட இருக்கிறதா, அதான் தேவனுடைய கேள்வி. நீ உன்னோட வார்த்தையினால என்ன சொல்றாய் என்பது தேவனுக்கு தேவையில்லை, ஆனா இருதயத்தில் நீ எப்படி தேவனோட இருக்கிறாய் என்பதுதான் அந்தரங்கமான காரியம் தான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. வெளியில நானும் நீயும் எப்படி உடுத்து வர்றோம், எப்படி தலையிழுத்து வர்றோம், என்னெல்லாம் செய்கிறோம் என்பது தேவனுக்கு முக்கியமானது அல்ல. அதை விட உங்க இருதயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் தெய்வத்திற்கு முக்கியமானது என்பதை மறந்து விடாது. வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் 15-16 வாசிங்க.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறி வெறுப்பாய் இருக்கிற படியினால் உன்னை என் வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன்.
ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா, நீங்க அப்படியும் இல்ல, நீங்க இப்படியும் இல்ல, நீங்க நல்லாயும் வாழ்றீங்க இல்ல, கூடாமலும் வாழ்றீங்க இல்ல, ஏதோ இந்த வெதும்பின நிலைமை தெரியுமா, தெரியுமா வெதும்பின, அது பழமே கிடையாது, அது பழமே கிடையாது. அந்த நிலைமையில தான் இங்க இருக்கிறோம். நீ அனலும் இல்ல, நீ தேவனுக்கு முன்பாக அனலாய் நிற்கிறியா இல்ல, குளிரும் இல்லையப்பா, ரெண்டும் இல்ல, ரெண்டும் கிட்டா நிலைமையில நீ நிக்கிறபடினால உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றேன். யா தெய்வம் வாந்தி பண்ணினா வாந்தி பண்ணிருந்தான் இல்லையா? இல்ல பிரச்சனை இலங்கையில நேற்று தமிழ்ல சொல்ல என்ன தெரியுமா, ரெண்டு கப்பல்ல கால் வையாதுன்னு சொல்ல. இதுதான் இங்க நடக்குது இல்லையா, நல்ல வாழை உன்னை ஒப்பு கொடுத்தா நீ நல்லா வாழ, அது உனக்கு தானே நல்லது, உன் குடும்பத்துக்கு தானே நல்லது, உன் சந்ததிக்கு தானே நல்லது. அதை விட்டுட்டு அங்காலையும் வாழ்த்து இங்காலையும் வாழ்த்து எல்லா பக்கத்தானே உன்னை ஏன் காயப்படுத்திக் கொள்வோம்? தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா, நீ அவரை நேசிக்க, நீ அவரை மறந்து விடக்கூடாது, நீ ஆதியிலிருந்து நிலைமைக்கு திரும்ப இல்லையா, நீ ஆதியிலிருந்த நிலைமைக்கு திரும்ப நீ அவரை நோக்கி பார், அவர் உன்னை கைவிடாதிருப்பாராக. இல்லையு சொல்லி சொன்னா அவர் உன்னை கைவிடுவார், உன்னை மாத்திரம் அல்ல உன் பிள்ளைகளையும் அவர் கைவிடுவார். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.